முத்திரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை தர்மத்தின் ஆகுதி. எழுதியவர் ஆ. வெண்ணிலா. ஆ. வெண்ணிலா திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சார்ந்தவர். அரசு பள்ளி ஆசிரியர். நீரில் அலையும் முகம் என்ற கவிதை தொகுப்பினூடாக கவனம் பெற்றவர். கவிதையை தொடர்ந்து சிறுகதை, நாவல், கட்டுரை, தொகுப்பு, பதிப்பு, ஆய்வு, சினிமா என இயங்கிக் கொண்டிருப்பவர். இவர் பட்டுப்பூச்சிகளை தொலைத்த ஒரு பொழுதில், பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும், இந்திர நீலம் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும், கங்காபுரம், சாலாம்புரி ஆகிய நாவல்களையும் எழுதியுள்ளார். சாகித்ய அகாதமிக்காக இவர் தொகுத்தளித்த மீதமிருக்கும் சொற்கள் என்ற பெண் சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பும், கனவும் விடியும் என்ற கவிதை தொகுப்பு முக்கியமானவை. தேவரடியார் கலையே வாழ்வாக என்ற ஆய்வு நூலும் இவரது பங்களிப்பு. அகனி என்ற பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் தர்மத்தின் ஆகுதி சிறுகதை. பெண் குலத்தின் தனித்துவமான முதலும் கடைசியுமான பெண் நான்தான். ஐந்து கணவன்களின் மனைவி. தர்மநெறியை பின்பற்றும் எந்தவொரு நாகரீக சமூகமும் ஏற்றுக்கொள்ள தயங்கும் தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டவள். ஒரு பெண் ஐந்து கணவன்களுக்கும் எப்படி மனைவியாக இருக்க முடியும்? அவள் பத்தினி என்று தர்மநெறியில் அழைக்கப்படுவாளா? சிந்தை உணராமல் உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல்லால் வாழ்நாள் முழுக்க நான் அனுபவிக்கும் தண்டனையை இந்த அஸ்தினாபுரத்தில் அறிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களா? ஐவரிடமும் ஒரே மாதிரியான அன்புடன் இருக்க முடியுமா? பெற்ற பிள்ளைகளிடமே மனம் முன்பின்னாக அன்பு செய்யும்போது மணந்த கணவன்களிடம் எப்படி ஒரே விதமான அன்பை காட்ட முடியும்? நான் அவர்கள் மீது காட்டும் அன்பு அவர்கள் என் மீது காட்டும் அன்பை பொறுத்ததல்லவா? யுதிஷ்டருக்கு எப்பொழுதும் நான் அருகில் இருக்க வேண்டும். காதல் மனைவியாக மட்டும் அவர் என்னை பார்ப்பதில்லை. அவரின் தர்மநெறி நான் அவர் அருகில் இருந்தால் உறுதிப்படும் என்பது யுதிஷ்டரின் நம்பிக்கை. யஞ்ஞத்தில் இருந்து தோன்றியவளான நான் தூய்மையானவள். என்னிடம் எந்த அசுத்தமும் நிற்காது. என்னை எந்த அசுத்தமும் நெருங்க முடியாது. நெருப்பின் தூய்மை என்னில் நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதை யுதிஷ்டர் ஒவ்வொரு க்ஷணமும் நம்புகிறார். திரௌபதி இருக்கும் இடத்தில் தர்மநெறி இருக்கும். திரௌபதியின் முன்னால் தர்மநெறி மட்டுமே தனித்து தெரியும் என்பதை யுதிஷ்டர் அறிவார். பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் நான் தர்மபத்தினி என்பதை விட நான் அவர்களின் தர்ம நெறியை நிலைநாட்ட வந்தவள் என்பதில் யுதிஷ்டருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. நாங்கள் தனித்திருக்கும் இரவு நேரங்களில் அவர் என்னுடன் மகிழ்ந்திருப்பதை விட தர்ம விவாதங்களில் ஈடுபடுவதையே பெரிதும் விரும்புவார். நான் பத்தினி தர்மத்துடன் யுதிஷ்டருடன் விவாதத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம். உலகின் மாயை, நிலையாமை, நீதி, அநீதி, தர்மம், அதர்மம், ஆன்மாவின் விடுதலை குறித்து அறிந்து கொள்ள நானும் விருப்பம் கொண்டவளே. பசியோடு இருக்கும்போது மூளை வேறு சிந்தனையில் ஈடுபடுமா? வயிற்றின் நிறைவையே யாசித்து கொண்டிருக்கும். நானும் ஒவ்வொரு இரவும் யுதிஷ்டருடன் கூடி கழிக்க வேண்டிய தருணங்களுக்காக காத்திருப்பேன். கடந்து போகும் இரவை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் யுதிஷ்டரை பார்த்து கவலை கொள்வேன். இவருக்கு என் மீது உண்மையான அன்பில்லையோ? நள்ளிரவில் இருளும் ஒளியும் கூடி ஏகாந்தத்தை பரப்பி கொண்டிருக்கும் தனித்த வேளையில் எதிரில் உட்கார்ந்திருப்பேன். அவர் தத்துவ விசாரம் செய்கிறார் என்றால் என் அழகில் குறையுள்ளதோ? அஸ்தினாபுரத்தில் என் நிறம் தனித்த நிறம். பொன்னிற பெண்களுக்கிடையே நெருப்பில் உதித்த நான் மின்னும் கருமை நிறமானவள். ஆனாலும் குந்தி தேவி என்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும், உன்னை மிஞ்சும் அழகி இந்த இந்திரபிரஸ்தத்திலும் அஸ்தினாபுரத்திலும் இல்லை என்று சொல்லுவார். மின்னும் கருநிற அழகு யுதிஷ்டரின் சிந்தையை குலைக்க போதுமானதாக இல்லையா? இரவின் மோனம் எங்கள் மோகத்தால் கலைக்கப்படுவதே இல்லை. சூரிய மலர்கள் நசுங்கியதில்லை. படுக்கையின் விரிப்பு குலையாமல் நாங்கள் இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருப்போம். தர்மனுக்கு என்னிடம் தேவைப்படுவது அவருடைய தர்ம நெறியை மேம்படுத்தும் அறிவு விவாதம்தான். என் அறிவின் கூர்மையில் அகமகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் புது புது பார்வைகளுடன் தன் அறைக்கு திரும்புவார். யுதிஷ்டர் என்னிடம் மனம் புரிந்த கணவனாக நடந்து கொண்ட நாள்களை எண்ணிவிடலாம். நாங்கள் நெருக்கமாக இருக்கும் நேரங்களிலும் என் பிறப்பை பற்றிய பிரமிப்பு யுதிஷ்டரிடம் இருக்கும். நெருப்பில் இருந்து உதித்தவள் நீ, உன் பரிசுத்தம் புனித மலராக இந்திரபிரஸ்தத்தை மணக்கச் செய்கிறது. உன்னை எனக்கானவளாக மட்டும் சூடிக்கொண்டு இல்லற இன்பத்தை அனுபவிப்பதை விட உன்னை இந்த ராஜ்யத்தின் வெற்றி மலராக அலங்கரிக்கவே விரும்புகிறேன். நீ எப்பொழுதும் எங்கள் பக்கம் இருந்தாலே போதும். தர்மம் எங்கள் பக்கம் இருக்கும். நியாயத்தின் பாதையில் நாங்கள் நடப்போம். எங்கள் அம்மா குந்திதேவியும் குரு துரோணாச்சாரியாரும் கற்றுத்தந்த நல் வழிகளை நீ எங்களைச் சேர்ந்த பிறகே நாங்கள் அடையாளம் கண்டுகொண்டோம். நான் அனுபவிப்பதற்காக பிறந்தவள் அல்ல நீ, நான் பூஜிக்க பிறந்தவள். என் நெஞ்சின் ஒளியாக எனக்குள் பரிபூரணமாக நிரம்பியவள். உன்னை அணைக்க எனக்குள் இருக்கும் ஆண்மகன் என்னை தட்டி எழுப்பினாலும் எனக்குள் இருக்கும் அற உணர்வு எப்பொழுதும் அவனை அடக்கியே ஆள்கிறது. அர்ஜுனன் தன் வில்லின் பராக்கிரமத்தால் உன்னை வென்று வந்தான். எங்களின் அம்மா குந்திதேவியின் அரியா வார்த்தையால் எங்கள் ஐவருக்கும் மனைவியானாய். ஒரு பெண் 5 கணவன்களுக்கும் மனைவியாக இருந்தால் உலகம் எப்படி தூற்றும் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். உன் கற்பு நெறி இன்றல்ல, மனிதகுலம் உள்ளவரை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் தாயின் வார்த்தைகளை மீறிய தனையர்கள் என்ற அதர்மத்தை செய்ய நாங்கள் எப்போதுமே துணிய மாட்டோம் என்பார் யுதிஷ்டரர். அழைத்து வந்திருப்பது ஒரு பெண் என்பதை அறியாமல் தாய் கூறிய வார்த்தையை மீறுவதா அதர்மம்? ஒரு பெண் ஒரே திருமணத்தின் மூலம் 5 கணவன்களுக்கு மனைவியாக வாழ்வது எந்த தர்ம நெறி? அறியாமல் சொல்லப்பட்ட ஒரு சொல்லினால் நான் வாழ்நாள் முழுக்க அவமானம் சுமக்க வேண்டுமா? அவமானம் சுமப்பது கூட எனக்கு மறந்து போய்விட்டது. 5 கணவன்களின் புறக்கணிப்பை நான் எவ்வாறு ஏற்பேன்? உங்கள் ஐவருக்கும் தகுதியான மனைவி இல்லையா? நான் பஞ்ச பாண்டவர்கள் உடலால் 5, உயிரால் 1. உடலால் தனித்த உங்கள் 5 நான் வாழ்கிறேன். ஒவ்வொருவரையும் நிறைவு செய்ய என்னையே அர்ப்பணிக்கிறேன். திரௌபதியை திரௌபதியாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் 5 தயாரில்லை. உங்களுக்கான திரௌபதியை என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள். 5 கணவன்களுடன் வாழ்ந்தாலும் சரிபாதி நாட்கள் புலன்களை அடக்கியபடி நான் துறவியைப் போலவே இருக்கிறேன். உங்கள் 5 இந்த திரௌபதி திரௌபதியாக இருக்க முடிந்ததில்லை. திரௌபதி, நீ நெருப்பில் உதித்தவள், கன்னியாக அவதரித்தவள். உனக்கு பசி, கவலை, துயரம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அன்பு, காமம் எல்லாம் பெயரளவுக்கே. உனக்குள் இருக்கும் நினைவுகள் குறைவானவையே. நீ சிறு பிராயத்து நினைவுகள் ஏதுமற்றவள். தாயின் கருவறையில் உருவாகி பிறந்து வளர்ந்தவள் அல்ல நீ. எந்த பந்தத்தின் ஆழமும் எந்த பந்தத்தின் அன்பும் உன்னிடம் இருந்ததில்லை. நீ உருவாக்கப்பட்டவள். உன் தந்தையின் சபதங்களை நிறைவேற்றுவதற்காக அவரின் வேள்விகள் தந்த வரம் நீ. உன்னின் வழியாக இந்த உலகில் தர்மம் நிலைநாட்டப்பட இருக்கிறது. நீயே அதர்மத்தை அளிக்கும் தர்ம யுத்தத்தை முன்னின்று வழிநடத்தப் போகிறாய். வீரர்கள் ஆயுதங்கள் தரித்து நின்றாலும் இலக்கை நீயே தீர்மானிப்பாய். நாங்கள் படை நடத்தி செல்லும் தளபதிகளே, உனக்கு காதலும் காமமும் பஞ்ச பாண்டவர்களாகிய எங்களின் அணுக்கமும் பொருட்டே இல்லை. உலகை உய்விக்க வந்துள்ளவள் நீ. கருவியாக்கப்பட்டவளுக்கு சுய உணர்வுகளும் பச்சாதாபமும் தேவையற்றது என்பதே தருமரின் அருள் வாக்கு. தீயிலிருந்து தோன்றியவள்தான் நான். உணர்ச்சிகளற்ற மானுட பிறவி அல்லவே. சாதாரண பெண்ணுக்குரிய தர்ம நெறிகளும் உடல் உணர்ச்சிகளும் மன எழுச்சிகளும் என்னுள் படைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? 5 கணவன்களுக்கும் நான் மனைவியாக இருக்க வேண்டும். இல்லற தர்ம நெறியை கடைபிடிக்க வேண்டும். 5 ஒரு மனைவிக்குரிய அன்பை எனக்கு வழங்க மாட்டார்கள். இந்திரபிரசத்தின் ராணி என்ற அந்தஸ்து மட்டும் எனக்கு இருக்கிறது. 5 மனங்களில் எனக்கான மரியாதை இருக்கிறது. ஆனால் தனித்துவமான தூய காதல் இல்லை. ஆன்மாவை நிறைவு செய்வது என்பதில் உடலை நிறைவு செய்வதும் அடக்கம் இல்லையா? ஆன்மாவின் தங்குமிடம் உடல்தானே? உடலற்ற ஆன்மாவிற்கு அடையாளம் இருக்கிறதா? ஆன்மா அழியாதது. அழியாத ஆன்மா குடியிருக்க ஓர் அழியும் உடல் வேண்டும்தானே? ஆன்மாவின் மகிழ்ச்சி உடலின் மகிழ்ச்சி, உடலின் மகிழ்ச்சி ஆன்மாவின் மகிழ்ச்சி அல்லவா? அழியும் உடலின் இன்பங்கள் சிற்றின்பம் என்றால் அழியும் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவிற்கு கிடைக்கும் இன்பங்கள் மட்டும் எவ்வாறு பேரின்பமாக இருக்க முடியும்? உடலின் வழியாகத்தானே உலகின் இன்பங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் ருசிக்கிறார்கள். ஞானிகளும் தங்கள் பசியை தீர்த்து கொள்கிறார்கள். எல்லாம் கடந்தவர்களுக்கும் உடலை கடக்க முடியாது. ஆன்மாவின் விடுதலையை உடலின் மூலமாகத்தான் பெற முடியும். உடலை வருத்தி மேற்கொள்ளும் தவம் உடலின் விடுதலையையே முதன்மைப்படுத்துகிறது. ஆன்மாவின் நிலைத்தன்மை அழியும் இந்த உடலில்தான் இருக்கிறது. எனக்கு இந்த உடல் முக்கியம், உடலின் இன்பம் முக்கியம். உடலை துய்ப்பதால் தான் திரௌபதி முழுமையடைகிறாள். ருதுவான இளம்பெண்ணாக அவதரித்த திரௌபதிக்கு தெரிந்த முதல் உணர்ச்சியே காதல்தான். காதலின் முழுமை காமம் என்பதைத்தான் அவள் அறிவாள். சுயம்பர மண்டபத்தில் அர்ஜுனன் தன்னை வென்றான் என்ற செய்தி கிடைத்தவுடன் என்னுடைய உடல் முதன்முறையாக மலர்ந்தது. பார்த்தறியாத அர்ஜுனனின் முகம் என் இதய தாமரைக்குள் குடிகொண்டது. அவனுடைய மலர்பாதங்களை நான் மானசீகமாக வணங்கினேன். பரிசுத்தமான இந்த உடல் அர்ஜுனனுக்கே சொந்தம். நெருப்பிலிருந்து உருவான இந்த யக்ஞ சேனையை வெற்றி கொண்ட அர்ஜுனன் வரம் பெற்றவனா அல்லது இந்த திரௌபதியா என்று மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி திளைத்தேன். ஒரு பெண் ருதுவாவது என்றால் என்னவென்று அறியாத உடல் என் உடல். அர்ஜுனன் என்னை வென்றான் என்ற செய்தி கேட்ட கணத்தில் என்னுடைய முளைகள் கனத்தன. என் தொடைகள் பலமிழந்து துவண்டன. என் உடலுக்குள் இன்னொரு உயிர் உள் நுழையும் பரவசம். காதலின் மெல்லுணர்வையும் உடலின் பரவசத்தையும் முதன்முறையாக அன்றுதான் உணர்ந்தேன். தோழி அழைத்து கொண்டே இருந்தாள். அரண்மனையில் என் வருகைக்காக அறிஞர் பெருமக்களும் சான்றோர்களும் வெற்றி கொண்ட களிப்பில் பஞ்ச பாண்டவர்களும் தோல்வியின் கசப்பை விழுங்க முடியாமல் கௌரவர்களும் போட்டியில் பங்கு பெறவே தகுதி பெறாத மற்ற நாட்டு அரசர்களும் திரௌபதியை காண காத்திருந்தார்கள் என்றால் அவளின் சொற்கள் வெறும் சப்தங்களாக என் காலடியில் விழுந்தன. அவளின் மாறும் முகத்தோற்றங்களில் இருந்து அவள் என்னை வசைப்பாடுகிறாள் என்பதையும் உணர்ந்தேன். உடல் தந்த கிறக்கத்தில் இருந்து என்னால் மீள முடியவில்லை. காதலின் இன்னொரு பொருள் உடல் மலர்ச்சியா? உடல் பூப்பதா? பெண் எப்பொழுது ருதுவானாலும் தன்னுடையவனை கண்டடையும் போதே அவள் மீண்டும் ருதுவாகிறாளோ? அவளின் உடல் நிகழ்த்தும் மாற்றங்கள் மாயம் நிரம்பியவையாக உள்ளன. அன்று என் இதழ்களில் செந்நிறம் கூடியது. பவள செவ்வாயாக குவிந்தன இதழ்கள். காற்றில் அலைப்பாய்ந்தன சுருள் சுருளான தலைமுடி. கண்களில் தேங்கி நின்றது அர்ஜுனனுக்கான பேரன்பு. அள்ளி தண்டை போல் நீண்ட கழுத்து அர்ஜுனன் வரும் பாதை நோக்கி தாவி திரிந்தது. அபூர்வ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இன்னொரு அபூர்வ மலர் போல் என் உடல் மனத்திருந்தது. அர்ஜுனனின் நீல மலர் தாமரை பாதங்கள் கண்ணெதிரில் வந்துவிட்டால் திரௌபதியாகிய நான் என்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்தேன். என் உடல் மலர்ந்திருப்பதை கண்டவுடன் காதலின் மேல் பெரு விருப்பம் உண்டானது. தோழி என்னை அழைத்து ஓய்ந்திருந்தாள். என் முகத்திற்கு நேராக வந்து நின்றாள். இரு கைகளையும் இழுத்து தன் கைகளுக்குள் வைத்து, திரௌபத நாட்டு இளவரசி இப்பொழுதே அஸ்தினாபுரத்து அரசியாகிவிட்டாளோ? திரௌபதி, இன்னும் உனக்கு சுயம்பரம் முடியவில்லை. அர்ஜுனன் உன்னை போட்டியில் வென்றிருக்கிறான். அவ்வளவுதான். திருமணம் முடிந்தே நீ அர்ஜுனனுடன் அனுப்பி வைக்கப்படுவாய். கனவிலிருந்து மீண்டு வா என் தோழியே என்றாள். முதன்முறையாக வெட்கப்பட்டு நிற்கும் என்னை அதிசயத்துடன் கண்டாள். அர்ஜுனனுடன் சேராமலேயே அர்ஜுனன் என்னை வென்றான் என்ற செய்தி தந்த கிளர்ச்சியை, அர்ஜுனா, நீ என்றாவது எனக்கு யதார்த்தத்தில் தந்திருக்கிறாயா? தேசத்திற்கு ஒரு மனைவியை மணந்திருக்கிறாய். அதர்மத்தை அழிக்க மிகப்பெரிய தேசமான யாதவ குலத்தின் துணை தேவை என்பதற்காக கிருஷ்ணன் பலராமனின் சகோதரி சுபத்ரையை மணந்தாய். அதர்மத்தை அழிக்க நடக்கப் போகும் யுத்தத்திற்கு படை திரட்டவே நீ செல்லும் நாடெங்கும் திருமண உறவை நாடினாய் என்பதை உன் சகோதரர்கள் நம்பலாம். தாய் குந்தி தேவி கூட நம்பலாம். எனக்கு மட்டுமே தெரியும் அர்ஜுனா, நான் உனக்கானவளாக மட்டும் இல்லாமல் போன துயரத்தை இன்னும் கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்மேல் வெறுப்பை காட்டுவதா? ஒற்றுமையின் எடுத்துக்காட்டாக விளங்கும் உன் சகோதரர்களிடம் உன் இயலாமையை காட்டுவதா? உலகத்திலேயே உனக்கு பிரியமானவர்கள் இருவர்தான். முதலாவது உன் நண்பன் கிருஷ்ணன். நீயும் கிருஷ்ணனும் வேறு வேறு அல்ல. இரு உயிர் ஓர் ஆன்மா. உன் துயரங்களை என்னை விட உன் நண்பன் கிருஷ்ணனே நன்றாக அறிந்து கொள்வான். எனக்கும் கிருஷ்ணன் சகோதரன், நண்பன் என்றாலும் உன் இடத்தை அவன் யாருக்கும் வழங்க மாட்டான். கண்ணனுக்கு அடுத்துதான் நான் உனக்கு. நானே உன் பிரிய சகி. உலகம் உள்ளவரை வில்லுக்கு அர்ஜுனன் என்ற புகழை என்னை வென்றதன் மூலமே நீ நிலைநாட்டினாய். கர்ணன் உனக்கு நிகரான உன்னை விடவும் சிறந்த வெள்ளாளன் என்றாலும் நீ வெற்றிக்கணி பறித்தது என் மூலம்தான். சுத்த வீரனுக்கு வெற்றியை விட சிறந்த நிரூபணம் வேறென்ன? அர்ஜுனா, உன்னுடைய ஆகச்சிறந்த நிரூபணம் நானே. புனிதமான உன் காதலின் மகோன்னதமான என்னை உன் தமையன்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தபோது என்னை விட நீயே அதிகம் தவித்து போனாய். தாய் குந்தியின் மீது அன்றுதான் முதன்முறையாக கோபம் கொண்டாய். வெற்றிக்கணியோடு திரும்பியிருக்கிறேன் அம்மா என்றவுடன், பகிர்ந்து கொள்ளுங்கள் புத்திரர்களே என்று அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அம்மா? வாசலுக்கு வந்து கொண்டு வந்துள்ள வெற்றிக்கணி என்ன என பார்ப்பதற்கு உனக்கு பொறுமையில்லாமல் போனதேன்? பொறுமையின் இலக்கணமாக உலகமே குந்தி தேவியான உன்னை போற்றுகையில் என் விஷயத்தில் எப்படி அம்மா அவசரப்பட்டாய் என்று கண்ணீர் மல்க கதறினாய். தாயின் வார்த்தை கேட்டு நான் மயங்கி விழுந்தேன். சகோதரர்கள் நால்வரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். உனக்கு உலகமே இடிந்து தலையில் விழுந்த அதிர்ச்சி. வார்த்தையை முன்னுக்கு அனுப்பிவிட்டு பின்னால் வந்து நின்ற தாய் குந்தி 5 சகோதரர்களுடனும் ஒரு பெண் இருப்பதை பார்த்து, நிலவின் முகமெங்கும் கருமேகங்கள் கரையாக படிவதைப் போல் அம்மாவின் முகத்தில் குற்ற உணர்ச்சியின் கருமேகங்கள் படிந்தன. பஞ்ச பாண்டவர்களின் வாழ்க்கையில் தன்னுடைய சொல் உண்டாக்கிய இழப்பை விட ஒரு பெண்ணின் வாழ்வில் தான் பெரும் அநீதியை இழைத்துவிட்டோம் என்பதை அறிந்து அனலில் விழுந்த புழுவென தாய் துடித்தார். யுதிஷ்டரை நோக்கி இருகரம் குப்பினார். மகனே யுதிஷ்டிரா, தாய் அறியாமல் சொன்ன வார்த்தையை பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம். ஐவருக்கும் ஒரு பெண் மனைவி என்றால் உலகம் ஒருபோதும் அப்பெண்ணை பத்தினியாக ஏற்காது. என்னால் ஒரு பெண்ணின் கற்புக்கு களங்கம் உண்டாகக்கூடாது. அர்ஜுனனே, இவளை மணக்கட்டும் என்றால் யுதிஷ்டர் நிதானமாக பதில் உரைத்தார். தாயே, நாங்கள் குருவிடம் கல்வி கற்றிருந்தாலும் நீங்கள் காட்டும் தர்ம நெறியில்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வார்த்தைகள் மட்டுமே எங்களுக்கு தெரிந்த தர்மம். உங்களின் ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு வேதம். தாய் குந்தியின் சொல்லை சுய நலத்திற்காக மீறிய தனையன்கள் என்று காலம் எங்களை தூற்றிவிடக்கூடாது. திரௌபதியை நாங்கள் ஐவருமே மணப்போம். திரௌபதி நெருப்பில் உதித்தவள், அவளிடம் மாசு நெருங்காது. ஒரு கணவனிடம் இருக்கும்போது மீதமுள்ள 4 கணவர்களை பற்றிய எண்ணம் அவளிடம் கிஞ்சித்தும் இருக்காது. அந்தந்த நிமிடத்தில் அவள் முழுமையாக வாழ்வாள். அவள் மனதில் உள்ள அன்பு தூய்மையானது. எங்கள் ஐவருக்கும் பகிர்ந்தாலும் புனிதமானது. ஐவருடன் வாழ்ந்தாலும் திரௌபதி கற்புக்கரசியாகவே இருப்பாள். ஒருவரிடம் நீங்கி வேறொருவரிடம் சேரும்போது அவள் உடல் மீண்டும் புனிதமாகிவிடும். அவள் உடலின் தூய்மையில் இருந்து எங்கள் ஐவருக்குமான புனித அன்பு எப்பொழுதும் கிடைக்கும். தாய் குந்தியின் வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் மீறமாட்டோம் தாயே. இன்று முதல் திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் 5 பத்தினியாவாள் என்று யுதிஷ்டர் சொன்னவுடன், அர்ஜுனா, உன் இதயத்தின் தவிப்பை நான் உணர்ந்தேன். உன் பெயரை சொன்னவுடன்தான் என் உடல் மலர்ந்தது. திரௌபதிக்கு உடலின் பேரின்பம் என்னவென்று தெரிந்தது. ஆனால் அர்ஜுனா, நான் 5 மனைவி என்பதை ஏற்க முடியாத நீ என்னை விட்டு விலக பார்த்தாய். நான் உன்னுடன் இருக்கும் முறை வரும்போதெல்லாம் திட்டமிட்டு விலகிச் சென்று விடுவாய். படை திரட்டுகிறேன் என்று கண்காணா தேசங்களுக்கு சென்று அந்தந்த தேசங்களின் இளவரசியை மணந்து வருவாய். நான் இங்கே தனிமையில் தனித்திருக்க நீ புது மணமகனாக களிப்புற்றிருப்பாய். நான் செய்யாத தவறுக்காக என்னை தண்டிக்கும் முனைப்பு உனக்கு குறைந்ததே இல்லை. உன் ஆன்மாவில் எனக்கே முதலிடம். உன் அக உலகின் பட்டத்தரசி நானே. உன் வெற்றிக்கணியான என்னை யாருடனும் பகிர்ந்து கொள்ள நீ விரும்பவில்லை. உன் உடலின் அங்கங்கள் போன்ற தமையன்களுடன் கூட நான் உன் தமையன்களுடன் இருக்கும் நேரங்களில் உன் நடவடிக்கைகள் என் ஆன்மாவை உலுக்கிவிடும். எனக்காகவே நீ தனித்திருந்து உன்னை வருத்தி கொள்ளும் நடவடிக்கைகளை என் முன் அரங்கேற்றுவாய். ஒரு கணவனுடன் இருக்கும்போது மனதால் கூட இன்னொரு கணவனை நினைக்க மாட்டேன் என்று வருங்காலம் கணித்தே யுதிஷ்டர் என் சொற்களாக அவர் உத்தரவை சொல்லிவிட்டார். பத்தினி தர்மத்தினை மீறிவிடக்கூடாது என்பதில் என் முனைப்பும் எல் முனையளவு குறைந்ததில்லை. நானும் அந்த சுயக்கட்டுப்பாட்டை கடைபிடித்தேன். கணவனாக சேர்ந்திருக்க வேண்டிய முறையுள்ள பாண்டவரிடம் மட்டுமே என் இரவு பொழுது. பகல் முழுக்க நான் 5 மனைவியாக இருந்தாலும் குடும்ப பெண்ணுக்குரிய கடமைகளையும் குறை வைத்ததில்லை. அவர்கள் 5 தாயாக சேவகையாக அவர்களின் தேவைகளை நானே கவனித்துக் கொள்வேன். என் கையாலேயே உணவு சமைத்து பரிமாறுவேன். பீமன் மட்டும் எல்லா நேரமும் நான் அவருடன் இருக்க வேண்டும் என்று சிறுபிள்ளைத்தனமாக அடம் பிடிப்பார். முரட்டு குழந்தையை சமாளிக்கும் வித்தையுடன் நான் அவரை சமாளித்து விடுவேன். நகுலன் சகாதேவன் இருவரை பற்றியும் குறைகூற ஒன்றுமில்லை. அவர்கள் இருவரும் என் விருப்பம் மீறி ஒன்றும் செய்ய மாட்டார்கள். வீட்டில் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அமைதியான நற்குழந்தைகள் இருவரும். அர்ஜுனா, நீ மட்டுமே இந்திரபிரஸ்த அரண்மனையில் எனக்காக ஏங்கி தவிப்பவன். அரண்மனையின் அந்தப்புறத்தில் இருந்தாலும் தோட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான உணவை சமைத்து கொண்டிருந்தாலும் என்னை இரு கண்கள் பின்தொடர்வதை என்னால் உணர முடியும். உன்னுடைய ஆன்மா எனக்காக ஏங்கி உருகுவதை நான் அறிவேன். இரவு பொழுதுகளில் அரண்மனையில் பெரும் துயரம் கவிழ்வதை என்னால் ஒருபோதும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவும் நான் உனக்கு உணவு பரிமாற வருவதில்லை. உன்னை சந்தித்துவிட்டு நான் உன் தமையன்கள் யாருடனும் அமைதியாக இரவை கழிக்க முடியாது. நான் பரிமாறுவதில்லை என்றவுடன் நீயும் இரவு உணவை தவிர்த்து விட்டாய். தாய் குந்தி உன்னிடம் எத்தனையோ முறை காரணம் கேட்டும் நீ கூற மறுத்துவிட்டாய். அந்தியில் உன் அம்பரா தூணியை தோளில் மாட்டிக்கொண்டு வெளியேறுவதை நான் அரண்மனை சாளரத்தின் வழியாக கவனிப்பேன். ஆனால் நான் என் பதிதர்ம விரதத்தை காக்க வேண்டியவள். எனவே வெளியேறும் முன்னை ஒருபோதும் என் நினைவுகள் பின்தொடர அனுமதிக்க மாட்டேன். வேகமாக என் முறை உள்ள பாண்டவரின் அறைக்குள் நுழைந்து விடுவேன். ஐவருக்கும் நான் சகியாக இருந்தாலும் என் ஆன்மா உனக்காக ஏங்கி கொண்டிருப்பதை நீ அறிவாய்தானே அர்ஜுனா. உன் முறை வரும் நாளுக்காக நான் ஆர்வத்துடன் காத்திருப்பேன். அன்றுதான் நீ சுபத்திரையின் அறையை விட்டு வெளியில் கூட தலை காட்ட மாட்டாய். ஒன்றிரண்டு முறை நான் என் மரியாதையை குறைத்து கொண்டு சுபத்திரையிடம் நேரடியாகவே கேட்டிருக்கிறேன். காலையில் இருந்து அரண்மனையில் இருந்தவர் இப்போது எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லையே அக்கா என்பாள். நள்ளிரவுக்கு மேல் உங்களின் அறையில் சிரிப்பு சத்தம் கேட்டபடி இருக்கும். யாரிடம் என் உடலை ஒப்படைக்க காத்திருக்கிறேனோ, யாரிடம் என் ஆன்மாவின் கீதத்தை பாடிக்காட்ட விரும்புகிறேனோ அந்த அர்ஜுனன் நான் எதிர்பார்க்கும் நேரங்களிலெல்லாம் என்னை புறக்கணிப்பான். என்னை தனிமையில் வாடச் செய்வான். என் மீதான பேரன்பில் என்னை தண்டிப்பான். நான் அவனுடையவள். ஆனால் பிறருக்கும் அதில் பங்கு என்றானவுடன் என்னை வீழ்த்தும் காரியங்களை செய்ய துணிந்தான். அர்ஜுனா, எனக்கு எதற்கு இந்த பிறப்பு? தாயின் அன்பு அறியாமல், தந்தையின் அணுக்கம் உணராமல் நான் ஏன் பிறந்து வளர வேண்டும்? எனக்கென்று நினைவுகளே இல்லை. மகிழ்வதற்கும் துன்பப்படுவதற்கும் பற்றிக்கொள்ள பழைய நினைவுகள் இல்லாத பெண் வெறும் கூடுதானே. நினைவுகளின் வழியாகத்தானே ஒவ்வொருவரும் தங்களின் பலத்தை மீட்டெடுக்கிறோம். நினைவுகளே இல்லாத நான் பலமற்றவள், வாழ்வின் பிடிமானமற்றவள். எல்லோரும் என்னை உறுதி படைத்தவள் என்று புகழும்போது நான் தடுமாறி நிற்கிறேன். அர்ஜுனா, என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் முதல் நினைவு உன் வில்லின் தீரத்தால் நீ என்னை வெற்றி கொண்டா என்ற செய்திதான். வெறும் செய்தியல்ல அது. என் உடலுக்கும் உணர்ச்சி இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்பதை எனக்கு அடையாளம் காட்டிய நற்செய்தி. அழத்தெரியாத, கண்ணீர் விட தெரியாத இந்த திரௌபதிக்கு அன்றுதான் முதன் முதலில் கண்களில் நீர் வழிந்தது. அன்றுதான் என் பிறப்பிற்காக நான் மகிழ்ந்தேன். முதல் நினைவாக இருக்கும் உன் அன்பை நீயே நிர்மூலமாக்கும் செயலை செய்யலாமா அர்ஜுனா? ஐவருக்கும் மனைவியாக இருந்தாலும் என் மனம் உன் அன்பையே நாடுகிறது, உன் நெருக்கத்தையே விரும்புகிறது. உன் புறக்கணிப்பின் காயங்கள் இருப்பினும் மீண்டும் மீண்டும் உன் காலடியின் சரணாகதியை வேண்டுகிறது. ஐவருக்கு பத்தினி என்று ஊர் புகழ்கிறது. உண்மையில் ஐவராலும் கைவிடப்பட்ட அபலைதான் இந்த திரௌபதி. பஞ்ச பாண்டவர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ணன் செய்த மாயம்தான் என் பிறப்பு. யுத்தத்தின் முடிவில் தர்மம் நிலைநாட்டப்படும். தர்மநெறியில் வாழ்ந்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் என்று உலகம் உங்களை புகழும். எனக்கு நீங்கள் அருளிய வாழ்க்கைக்கான நியாயம் எந்த தர்மத்தில் இருக்கிறது? உங்கள் ஐவரின் இல்லற சுகத்திற்கும் குறைவில்லை. ஒவ்வொருவருக்கும் பல மனைவியர். பட்டத்தரசியாக திரௌபதியை முன்னிறுத்திவிட்டு உங்களின் இல்லற வாழ்விற்கு பல மனைவிகளை திருமணம் செய்து கொண்டீர்கள். யுத்தத்தின் முடிவில் நான் பிறப்பெடுத்ததன் நோக்கம் நிறைவேறும். இழப்புகளை தாங்கி நிற்பவள் நான் மட்டுமே. என் அன்பிற்குரிய கணவராக ஒருவரை கூட என்னால் தனித்து காட்ட முடியாத துர்பாக்கிய நிலை. இல்லற சுகத்தின் சுகந்தங்கள் என் உடலை கடமைக்காக அவ்வப்பொழுது தீண்டிச் சென்றிருக்கின்றன. என் உடல் கடமைகளால் மெருகற்றப்பட்டு உணர்ச்சிகளால் தணிக்கப்படாத குடும்பாலை. பீமா, உனக்கு நான் எப்பொழுதுமே விளையாட்டு பொம்மை. வீட்டின் முரட்டு குழந்தையாக நீ செய்யும் காரியங்களை சமாளிக்க தாயார் குந்தி தேவியினாலும் உன்னுடைய மூத்த சகோதரர் யுதிஷ்டனாலும் அடிக்கடி ஏவி விடப்படும் வேலையாள் நான். உனக்கு எல்லாமே அதிகமாக தேவைப்படும். உன்னை எளிதில் திருப்தி செய்ய முடியாது. உணவின் வகைகளில் எப்பொழுதுமே நிராசையுடன் இருப்பவன் நீ. என் பகற்பொழுதுகள் உனக்கு சமைத்து தருவதில்தான் கழிந்திருக்கின்றன. நன்றாக உண்டு முடித்து வயிற்று பசி தணிந்தவுடன் உடல் பசிக்காக ஏங்கத் தொடங்கி விடுவாய். யாருடைய முறையாக இருந்தாலும் என் அருகாமை உனக்கு தேவை. உன்னுடைய கால்களை அழுத்தி சேவை செய்ய வேண்டும். தலை வலிக்கிறது, வயிறு குடைகிறது என்று சிறு பிள்ளையைப் போல் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாய். அந்த குறும்புத்தனங்களுக்கு பின்னால் நீ என் அருகாமைக்கு ஏங்கி நிற்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னுடைய முரட்டுத்தனங்களை சமாளிக்க நான் நன்றாக பழகிவிட்டேன். தாய் குந்தியை போல் நான் உன்னை கவனித்துக் கொண்டேன். இரவு நேரங்களில் நிறைய தொல்லைகள் கொடுக்கும் காலங்களில் உன்னை நானே விருப்பமுடன் இடும்பியிடம் அனுப்பி வைக்கவும் தயங்குவதில்லை. உன்னிடமிருந்து நான் அன்பை எதிர்பார்க்கும் தருணங்களை நீ எனக்கு கொடுப்பதே இல்லை. எப்பொழுதுமே என் அன்பை யாசித்து நிற்கும் பேருரு நீ. என் அன்பு உனக்கான சேவையே. உன் இல்லற வாழ்வின் சகியாக இருந்தாலும் நீ என்னிடம் பெரிதும் விரும்பியது என் சேவையையே. ஒருபோதும் உனக்கான சேவையை நான் மறுத்ததே இல்லை. உன் முறை வரும் நாட்களில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பாய். விடியலில் இருந்தே இரவுக்காக காத்திருப்பாய். வேட்டைக்குச் செல்வதோ அரசாங்க காரியங்களோ உனக்கு ஒன்றும் முக்கியமில்லாமல் போகும். வகை வகையாக சமைக்கச் சொல்வாய். உன் தமையன்கள் உன்னை காணாமல் சமையலறைக்குள் வந்து எட்டி பார்த்து சிரித்து கொண்டு சென்று விடுவார்கள். தனக்கு விருப்பமான விளையாட்டுப் பொருள் தனக்கே சொந்தமான பூரிப்புடன் நீ காரியங்களை செய்து கொண்டிருப்பாய். இரவு அறைக்குள் நுழையும் போதும் வகை வகையான பலகாரங்கள் வேண்டும் உனக்கு. குறைவாக சாப்பிடுங்கள், சாப்பிட்டது போதும் என்று சொன்னாலோ உடனே கோபமாகி விடுவாய். இடும்பியின் தாராள குணத்தையும் அவள் என்னை விட உன்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறாள் என்றும் என்னிடம் சொல்வாய். உன்னைப்போல் இடும்பி யாருடமும் அன்பை பங்கு போட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் பேச்சின் நடுவில் குத்தி காட்டுவாய். அஸ்தினாபுரத்து அரண்மனையிலேயே தன்னுடைய தமையன்கள் ஆளுக்கு ஒரு மனைவியை உடன் வைத்திருக்க தான் மட்டுமே திரௌபதிக்காக காத்திருப்பதாக உறக்க சொல்வாய். கோபம் அதிகரித்து கூச்சலும் அதிகரிக்கும். அதிகம் உண்ட உணவு உடம்பின் இயக்கத்தை மந்தப்படுத்தி இருக்கும். கோபம் மூளையை மந்தப்படுத்த அடுத்த 10வது கணத்தில் தூங்கியிருப்பாய். விடியும் முறை உன்னுடைய கால்களை அழித்துவிட்டு கொண்டு உன்னுடைய காலடியிலேயே அமர்ந்திருப்பேன். உன்னிடம் இதுவே என் வாடிக்கை. மற்ற 4 பாண்டவர்களுடன் ஒப்பிடும்போது பீமனே என்னை உண்மையாக நேசித்தவன். என் மீது முழுமையான அன்பு செலுத்தியவன். சான்றோர்கள் நிறைந்த அவையில் 5 கணவன்களும் தங்களை தோற்று அடிமையான பிறகு மடிமையின் அடிமையாக என்னை தோற்று நின்றார்கள். காமுகன் துச்சாதனன் தாய்க்கு சமமான அண்ணி என்றும் என்னை நினையாமல் ஆண்கள் நிறைந்திருந்த அவைக்கு இழுத்து வந்தான். ஒற்றை ஆடையில் இருக்கிறேன் என்று அறிந்து உற்சாகமானான். ஒற்றையாடையையும் களைந்து அவையோர் முன் நிர்வாணமாக்கி பார்க்கும் அவசரத்தில் என் மேலாடையை பிடித்து இழுத்தான். பிறர் முன் என் மானம் காக்குமாறு 5 கணவன்களையும் கைகுப்பி தொழுது கதறினேன். யுதிஷ்டர் ஞானியைப் போல் சலனமற்று இருந்தார். மற்ற 3 அண்ணனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதி காத்தனர். பீமன் மட்டும் கொதித்தெழுந்தான். அவனின் இரத்தம் கொதித்தது. கௌரவர்கள் 100 பேரையும் அஸ்தினாபுரத்து வீரர்களையும் துவம்சம் செய்ய பீமன் ஒருவனே போதும். தர்மன் பீமனையும் அடக்கினான். தாங்கள் இப்பொழுது துரியோதனனின் அடிமைகள். அடிமைகளுக்கு தங்கள் உடல் மேல் எந்த உரிமையும் இல்லை. உன் உடல் மேல் உரிமை இல்லாதவனுக்கு மனைவி தாய் என்று எந்த உறவுகளும் இருக்க முடியாது. திரௌபதி தன்னுடைய சுய பலத்தால் தன்னை காத்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று பீமனையும் தடுத்துவிட்டான். 5 கணவன்கள் இருந்தாலும் வேறொரு ஆடவனின் கருணையால் மானம் காக்கப்பட்டேன். சூதாடலாம், சூதில் ஆட்சியை இழக்கலாம், செல்வத்தை இழக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்களை இழக்கலாம், கட்டிய மனைவியை இழக்கலாம். இதெல்லாம் பஞ்ச பாண்டவர்களுக்கு தர்ம நெறிக்குள் அடக்கம். மனைவியின் மானம் காப்பது தர்ம நெறியில் இல்லை. பீமா, நீ மட்டுமே உன் மூத்த சகோதரன் மேல் கோபம் கொண்டாய். துச்சாதனனையும் துரியோதனையும் கொன்று இரத்தம் குடிப்பேன் என்று சபதம் மேற்கொண்டாய். தன் மனைவியின் மானம் காப்பாற்றப்படாமல் போகும் நிலை வந்தால் கூனிக்குறுகி தன் வீரத்தை நினைத்து வெட்கும் சுத்த ஆண்மகனாக அன்று நீ எனக்கு கண்முன் நின்றாய். தனையனின் கை உடைக்க பாய்ந்தாய். என் மீது பரிசுத்தமான அன்பு கொண்டவன் நீ ஒருவன் மட்டுமே என்பதை உணர்ந்தேன். போர் நம் இருவரையும் முன்னிறுத்தி அன்றுதான் திசை திரும்பியது. நான் சபதம் ஏற்பவளாகவும் நீ என் சபதம் நிறைவேற்றுபவனாகவும் மாறினோம். பீமா, நீ என் செல்ல முரட்டு குழந்தையே. உன்னுடன் இல்லற சுகத்தினை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்ற வருத்தம் என் மனதில் எழுந்ததே இல்லை. உன் சேவகி நான், நீ என் சேவகன். நாம் இருவரும் நல்ல நண்பர்கள். அஸ்வினி குமாரர்களே, உங்கள் இருவரை பற்றியும் தனித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் இருவருமே யுதிஷ்டரின் நிழல் போன்றவர்கள், ஞானிகள், முற்றும் துறந்த மனநிலையில் இருப்பவர்கள். நகுலனின் சிந்தனையில் குதிரைகள் ஆக்கிரமித்து இருக்கும் அளவிற்கு கூட பாஞ்சால தேசத்தின் இளவரசியான எனக்கு இடம் இருக்காது. விலங்குகளிடம் மொழியற்ற மொழியில் பேசும் திறன் படைத்த நகுலன் மானுட பெண்ணான என்னிடம் மானுட மொழியில் பேசுவதற்கு யோசிப்பான். எப்பொழுதுமே ஏதோ ஒரு சிந்தனை. காற்றில் அலையும் அவன் விரல்கள் அமானுஷ்யத்துடன் பேசிக்கொண்டிருப்பதான பிரம்மையிலும். ஒரு நாளின் பெரும்பகுதி நேரம் நகுலனுக்கு குதிரை தொழுவத்தில்தான் கழியும். நகுலனை பார்த்தவுடன் நீண்ட தங்களின் கழுத்தை இன்னும் நீளமாக அவனை நோக்கி நீட்டும் குதிரைகள். குதிரைகள் அவன் விரல் நுனியின் அசைவை உத்தரவாக ஏற்றி இயங்கும். முதுகில் கை வைத்து ஓர் அழுத்து அழுத்துவான். நீண்ட தூர பயணத்திற்கு தயாராக வேண்டும் என்பதை அக்குதிரை புரிந்து கொள்ளும். முன்னங்கால்களை தூக்கி தன் தயார் நிலையை தெரிவிக்க கனைக்கும். நெற்றிப்பொட்டில் விரல் வைத்து மெல்லியதாய் சிறு அழுத்தம் கொடுப்பான். தனக்கு இன்று ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்று குதிரைக்கு புரியும். முன்பக்கம் கழுத்தை தொங்க போட்டு தனக்கு வழங்கப்பட்ட ஓய்விற்காக நன்றி சொல்லும். அஸ்தினாபுரத்தின் குதிரைப்படை நகுலனின் கட்டுப்பாட்டில் எப்பொழுதும் தயாராக இருக்கும். குதிரைக்கு நோய் கண்டாலும் சண்டித்தனம் செய்யும் குதிரையையும் நகுலன் ஒரு வினாடியில் சரி செய்து விடுவான். அவனின் பரிபாசையை அவனுடன் இருக்கும் வீரர்களை விட குதிரைகள் உடனே புரிந்து கொள்ளும். நகுலனின் உலகமே குதிரைகளால் ஆனது. வாயில்லா உயிரினங்களின் மொழியை புரிந்து கொள்ளும் நகுலனால் ஒரு நாளும் என் உடலின் சங்கேதத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் அவர்கள் முறை வரும்போது என்னுடன் இருப்பது ஒரு கடமை. கடமையை யாராவது உணர்வு பூர்வமாக நிறைவேற்றியுள்ளார்களா? இந்த திரௌபதி அஸ்வினி குமாரர்களுக்கு ஒரு கடமை, அவ்வளவுதான். சகாதேவன் எதிர்காலத்தை கணிப்பதில் தேர்ந்தவன் என்பதால் அவன் முகம் எப்பொழுதும் இருளடர்ந்தே இருக்கும். எதிர்காலத்தில் நடக்கப்போவதை தன் கணிப்பினால் அறிந்து கொள்ளும் சகாதேவன் எதிர்காலம் குறித்த கவலையிலேயே சர்வசதா காலமும் இருப்பான். யுத்தத்தின் நிலப்புகளை முதலில் அறிந்தவன் அவனே. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த உலகின் சர்வ உயிர்களும் அழிக்கப்பட போகின்றன. பிரபஞ்சத்தின் புல் பூண்டுகள் கூட புதிதாகத்தான் உருவாகப் போகின்றன என்பதை தன் ஞானத்தினால் உணர்ந்தவன் சகாதேவன். கணனும் அறிந்தவன் என்றாலும் அவன் சூத்திரதாரி. அவனே உலகை இயக்குபவன். உலகை இயக்குபவனுக்கு அழிவும் உருவாக்கமும் ஒன்றே. சகாதேவனுக்கு இவை ஆறா துயர். வானவியல் கணக்குகளையும் நிமித்தங்களையும் கணித்து கணித்து சகாதேவன் அச்சத்தின் உச்சியில் இருந்தான். யுத்தத்தின் முடிவில் கௌரவர்கள் அனைவருமே மாண்டு போவார்கள் என்பதை அறிந்த சகாதேவன் யுத்தத்தினை கைவிடச் சொல்லி கிருஷ்ணனிடம் மன்றாடினான். யுத்தத்தை நோக்கி அஸ்தினாபுரத்தின் சக்கரங்கள் நகரத் தொடங்கிவிட்ட பிறகு யுத்தத்தை நிறுத்துவது இனி இயலாத செயல் என்றவுடன் சகாதேவன் மனமுடிந்து போனான். துவாபர யுகம் தன்னுடைய இறுதியை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டதை அறிந்து கொண்டான். யுகமே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் அன்றாட காரியங்களுக்கு நன் நிமித்தங்களை ஆராய்ந்து சொல்லி கொண்டிருப்பான். கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்தில் இருந்து துவாரகைக்கு திரும்ப வேண்டும் என்றால் கூட நல்ல நேரம் கணித்து சொல்வான் சகாதேவன். கணிப்பின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அழகுணர்ச்சிக்கும் ரசனைக்கும் தங்களை உட்படுத்தி கொள்ள மாட்டார்களா என்ன? எல்லாமே அவர்களுக்கு கணக்குதான். ஒன்றும் ஒன்றும் இரண்டாக மட்டுமே தெரியும். ஒன்றும் ஒன்றும் ஒன்றாகவே மாறும் நுட்பம் அறியாதவர்கள். அஸ்வினி குமாரர்கள் நான் குறைபட்டு கொள்ளும் அளவிற்கு கூட என்னிடம் நெருக்கம் காண்பிக்காதவர்கள். நகுலனிடம் நான் ஒரு நல்ல குதிரையாக இருந்திருந்தால் அவனின் அன்பான தொடுகை கிடைத்திருக்கும். சகாதேவனிடம் வானியல் நூல்களாக இருந்திருந்தால் பலமுறை புரட்டி பார்க்கப்பட்டிருப்பேன். வரும் பிறவிகளில் இந்த ஞானிகளின் விருப்பம் போல் நான் மறுபிறவி எடுக்க வேண்டும். அடுத்த பிறவியிலும் ஐந்து கணவன்களா? போன பிறவியின் பலன் இதுவென்றால் இப்பிறவியின் துயரம் என்னை நன்னிலைக்கு கொண்டு செல்லட்டும். கர்ணன் என்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் ஏளனச் சிரிப்புடன் கடந்து போவான். அவன் வில்லின் தீரத்தினால் என்னை வென்றிருக்க முடியும். அவன் பிறப்பின் தாழ்வினால் என்னை அடைய முடியாத காழ்ப்புணர்வில் என்னை பார்த்து ஏளனச் சிரிப்பு சிரிக்கிறான் என கோபம் கொள்வேன். கர்ணனின் கொடை உள்ளத்தை அறிந்தவுடன் அவன் மீதிருந்த கோபம் குறைந்தது. அவனே தாய் குந்தியின் மூத்த மகன் என்றறிந்தவுடன் அவன் மேல் வகைப்படுத்த முடியாத பிரியம் உண்டானது. பிறப்பால் தாழ்ந்தவன் என்ற எழுவினால் வீரத்தின் அடையாளமான கர்ணன் வாழ்நாளெல்லாம் அவமானம் சுமந்தான். அவனின் அவமானத்தின் வேதனையை நீக்க சிம்மாசனம் தந்தான் துரியோதனன். கர்ணன் துரியோதனன் செய்யும் அதர்மத்தின் பார்வையாளனாக நின்றான். கர்ணனுக்கும் எனக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. கர்ணன் மேலிருந்த அன்பு பன்மடங்காக பெருகியது. சூழ்நிலை கைதிகளின் கலங்கிய நிலை எங்கள் இருவருக்கும் பொருந்தியது. கர்ணனின் ஏளனம் எதிர்காலத்தில் நான் எவ்வாறு ஏளனத்திற்கு ஆளாக்கப்படுவேன் என்பதற்கான நிதர்சன உண்மையாக இருந்தது. ஐந்து கணவன்களுடன் நான் வாழ்ந்த கதை இதுவே. ஐந்து கணவர்களுக்கு ஒரே மனைவி. ஆனால் சாதாரண பெண்ணுக்கு நடக்கும் அக மகிழ்வும் உடல் நிறைவும் எனக்கு கிடைத்ததில்லை. யுதிஷ்டருக்கு நான் தத்துவ விசாரம் செய்ய தேவையான தோழி. தர்ம நெறியில் அவர் அகலாமல் காக்கும் தர்ம தேவதை. பீமனுக்கோ நான் சிறந்த சேவகி. நகுலன் சகாதேவனுக்கு தமையனின் கட்டளைப்படி நிறைவேற்ற வேண்டிய கடமை. அர்ஜுனனுக்கு மட்டுமே என் மேல் பெரும் காதல். தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய புனிதமான பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டதில் ஆன்மா காயமடைந்தான். அந்த காயம் எனக்கும் இருக்கும் என்பதை உணராமல் என்னை காயப்படுத்தினான். என் காதலை நிராகரித்தான். அன்பு மேலிட நான் காத்திருந்த தருணங்களில் வேறு பெண்களுடன் கூடி கழித்தான். நெருப்பில் உதித்தவள் தூய்மையின் இருப்பிடம் என்ற அடைமொழிகளுக்கு பின்னால் என் ஏக்கங்கள் மறைக்கப்பட்டுவிட்டன. தர்மபத்தினி என்ற பொறுப்பில் என் சந்தோஷங்கள் ஏமாற்றங்களாயின. அதர்மத்தை அழிக்கும் போராட்டத்தின் வேள்வியில் உதித்தவள் என்னையே வேள்வியின் ஆகுதியாக்கி கொண்டு முழுமையற்ற என் காதலை எரித்து கொண்டேன். யுத்தத்தின் படுகளத்தில் பலியானவர்கள் போக எஞ்சி இருந்தவர்களை யுக பிரளயம் கொன்றளித்தது. துவாபர யுகத்தின் முடிவில் பிரபஞ்சத்தின் புல் பூண்டு செடி கொடி நீர்வாழ் விலங்கினங்கள் எல்லாம் அழிந்தன. கடல் மலையானது, மலை கடலானது, நிலப்பரப்புகள் இடம்பெயர்ந்தன. மனிதர்களும் பறவைகளும் விலங்கினங்களும் அழிந்தன. நிகழ்ந்த பேரழிவை தடுத்து நிறுத்த முடியாத கடவுள் விரக்தியில் இருந்தார். உயிருள்ளவை உயிரற்றவை என ஏதுமில்லா உலகில் தனித்திருக்க விரும்பாமல் கடவுளும் செத்துப்போனார். திரௌபதியின் துகிலிருக்கப்பட்ட ஆடை யுகப்பிரளயத்திலும் கிழிந்து நைந்து போகாமல் நதிக்கரையின் ஓரத்தில் நாணற்புள்ளின் ஆணி வேர்களுக்கிடையில் கரை ஒதுங்கியிருந்தது. எதிரியின் பகை ரத்தம் பூசி வறண்டு பிசுபிசுத்து போன நீண்ட ஒரு தலைமுடி அவளின் கிழிந்த ஆடையுடன் ஒட்டியிருந்தது. நெருப்பில் உதித்த திரௌபதியின் உள்ளத்து நெருப்பு இன்னும் கனன்றபடி இருக்கிறது. துரியோதனனை வதம் செய்து திரௌபதியின் கோப நெருப்பை அணைக்க பார்க்கின்றனர் ஊர்தோறும் மக்கள். பற்றி எறிவது அவள் வயிற்று நெருப்பல்ல, குளிர்ந்து போக இதய நெருப்பு. நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மத்தின் ஆகுதி சிறுகதை. எழுதியவர் ஆ. வெண்ணிலா. இந்திர நீலம் என்ற தொகுப்பில் அகனி வெளியீடாக 2020 இந்த சிறுகதை வெளிவந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது.